வணக்கம் டாக்டர் காண்டீபன்.
வணக்கம் ரேணுகா.
இன்றைய நிகழ்ச்சியில் சிறு பிள்ளைகளில் ஏற்படுகின்ற எலும்பு முறிவுகள் பற்றி பார்ப்போம் டாக்டர். அடிக்கடி தமது எலும்புகளை சிறுவர்கள் முறித்துக் கொள்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் இப்படியான எலும்பு முறிவுகள் சிறு பிள்ளைகளில் அதிகம் ஏற்படுகின்றன என்று சொல்ல முடியுமா?
சிறு பிள்ளைகளில் எலும்பு முறிவு என்பது மிகவும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். பெரும்பாலும் விளையாட்டுகளின் போது விழுதல், மற்றது அரிதாக வாகன விபத்துக்கள், அதைவிட மிக மிக அரிதாக சில நோய் நிலைமைகள், ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பெர்ஃபெக்டா என்ற பரம்பரை சம்பந்தமான நோய் நிலைமைகளினால் இந்த எலும்பு முறிவுகள் ஏற்படலாம். மிகவும் பொதுவானது இந்த விளையாட்டுகள். எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அந்த பிள்ளை ஆக்டிவா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கும்.
சரி, சிறுவர்களில் ஏற்படுகின்ற பொதுவான எலும்பு முறிவுகள் பற்றி சொன்னீர்கள். குறிப்பாக எந்தெந்த இடங்களில் இந்த எலும்பு முறிவுகள் அதிகம் ஏற்படும்?
சிறுவர்களில் மிக பொதுவாக முழங்கை மூட்டு பகுதியில் ஏற்படும் முறிவுகள் நாங்கள் சொல்லுவோம் சுப்ரா கண்டைலர் மற்றும் லேட்ரல் கண்டைலர் பிராக்சர் என்று சொல்லுவோம். முழங்கையை சுற்றி, அது முழங்கைக்கு மேல் எலும்பு, முழங்கையின் கீழ் எலும்புகளில் ஏற்படக்கூடிய முறிவுகள், மற்றது மணிக்கட்டு பகுதி, அதாவது ரிஸ்ட், மணிக்கட்டில் ஏற்படக்கூடிய முறிவுகள், மற்ற அதை விட முன்கை, ஃபோராம், மற்றது கால், தொடை எலும்புகளில் ஏற்படக்கூடிய முறிவுகளை நாங்கள் கொமனானவையாக குறிப்பிடலாம்.
நீங்கள் குறிப்பிட்ட பல இடங்களில் எலும்பு முறிவுகள் ஏற்படலாம். இவை எல்லாவற்றிலும் எந்த இடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டால் மிக மிக பாதகமாக இருக்கும்?
பொதுவாக சிறுவர்கள பெரும்பாலுமான எலும்பு முறிவுகள் நீண்டகால அடிப்படையில பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் மிகவும் பாதகமானது என குறிப்பிடக்கூடியது என்றால் இந்த சிறுவர்களிலே இருக்கின்ற இந்த குரோத் பிளேட் எனப்படும் இந்த வளர்ச்சி தட்டுகளில் ஏற்படுகின்ற முறிவுகள். வளர்ந்தவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் உடைய பெரிய வித்தியாசம் இந்த வளர்ச்சி தட்டுகள். என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த சிறுவர்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள். ஸோ எலும்புகளிலே தொடர்ச்சியாக வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கும். எலும்புகளிலே ஒரு சிறு பகுதி குறிப்பிடக்கூடிய இடம், அது அதனை நாங்கள் குறிப்பிடுவோம் வளர்ச்சி தட்டு, குரோத் பிளேட் என்று. இந்த எலும்பு முறிவுகள் இந்த குரோத் பிளேட்டுகளை பாதிக்குமாக இருந்தால், இந்த வளர்ச்சி தட்டுகளை பாதிக்குமாக இருந்தால் நீண்ட கால அடிப்படையில் சில வேளைகளில் எலும்பு வளர்ச்சியில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதை விட இந்த ஓப்பன் ஃப்ராக்சர் என்று நாங்கள் சொல்லுகின்ற திறந்த காயங்களுடான முறிவுகள், அவை கிருமி தொற்றினை ஏற்படுத்தி பிற்காலத்திலே பாரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம்.
சரி, சிறுவர்களிடையே ஏற்படுகின்ற இந்த எலும்பு முறிவுகள் குணமடைவதற்கு பொதுவாக எவ்வளவு காலம் எடுக்கும்? எல்லா முறிவுகளுக்கும் சத்திர சிகிச்சை கட்டாயம் தேவைப்படுமா, அல்லது சத்திர சிகிச்சை செய்தால் விரைவாக குணம் ஏற்படுமா?
சிறுவர்களிலே பெரும்பாலான முறிவுகள் சத்திர சிகிச்சையின்றியே குணப்படுத்தக்கூடியவை. நாங்கள் சொல்லுவோம் மேனிப்புலேஷன் என்று, அதாவது சீர்படுத்துதல், நேராக்குதல் என்று சொல்லுவோம். அதன் மூலமாகவும், மற்றது காஸ்டிங், அந்த எல்லாருமே குறிப்பிடுறது போல இந்த பத்து போடுதல், அதாவது காஸ்டிங்கின் மூலமாகவே பெரும்பாலான முறிவுகள் குணப்படுத்தக்கூடியவை. ஆயினும் வயது மற்றும் முறிவின் தன்மை என்பதற்கேற்ப அந்த எலும்பு பொருந்தும் வீதம் வேறுபடும். பொதுவாக சிறுவர்களில் வளர்ந்தோரை விட மிக விரைவாக எலும்புகள் பொருந்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சொல்லுவோம் கை எலும்புகளாயின் அண்ணளவாக 3 கிழமை, கால் எலும்புகளாயின் 6 கிழமை. ஆனால் இந்த காலப்பகுதி வயசுக்கேற்பாகவும், மற்றது அந்த முறிவின் தன்மைக்கேற்பாகவும் மாறுபடும். அது வைத்தியரே தீர்மானிப்பார். அதைவிட சத்திர சிகிச்சை சில வேளைகளிலே தேவைப்படும். சத்திர சிகிச்சையின் மூலமாக நாங்கள் குட் ரிடக்ஷன், அல்லது நல்ல அலைன்மெண்ட் நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக மிக விரைவாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை அசைக்கக்கூடியதாகவோ அல்லது மொபிலைஸ் பண்ணக்கூடியதாகவோ இருக்கும்.
நீங்கள் குறிப்பிட்டீர்கள் பெரியவர்களை விட சிறுவர்கள் விரைவாக குணமடைந்து விடுவார்கள் என்று. இதற்கு என்ன காரணம் என்று விளக்குங்கள் டாக்டர்.
அது நான் குறிப்பிட்டது போல இந்த வளரும் எலும்புகள், சிறுவர்களிலே எலும்புகள் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். அந்த குரோத் பொட்டன்சியல் என்று சொல்லுவாங்க, அதாவது வளர்கின்ற விகிதம் வந்து சிறுவர்களிலே அதிகமாக இருக்கும். புதிய எலும்பு விரைவாக உருவாகும் சிறுவர்களிலே. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவர்களிலே அந்த ரீமாடலிங் கெப்பாசிட்டி என்று சொல்லுவோம், அதாவது இந்த மீளுருவாக்கும் தன்மை. எலும்புகள் சிறிய வளைவுகள், நெளிவுகள் இருந்தாலும் அவை காலப்போக்கிலே தாங்களாகவே அவை நேரான நிலைமைக்கு வந்துகொள்ளும். ஆனால் இது அதிக வயது அதிகரிக்க இந்த ரீமாடலிங் கெப்பாசிட்டி குறைந்து செல்லும்.
அடுத்ததாக டாக்டர், இப்ப முறிவடைந்த எலும்பு குணமடைகின்ற போது அது முன்னர் இருந்ததை போன்ற பலத்துடன் இருக்குமா, அல்லது முன்னர் இருந்ததை விட பலவீனமாக அல்லது நலிவாக இருக்குமா, அல்லது முன்னர் இருந்ததை விட இன்னும் பலமாக மாறுமா, என்ன நடக்கும்?
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த முறிந்த எலும்புகள் சிறிது வலிமை குறைந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அவை பழைய நிலைமைக்கு வரும். சாதாரண எலும்பை விட முறிந்த எலும்பு உறுதியாக வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவை பழைய நிலைமைக்கு வரும். அது ஆளுக்கால் வேறுபடும், வயதிற்கு ஏற்றவாறும், மற்றது அவர்களுடைய உடல் நிறை, மற்றது அவர்களுடைய ஊட்டச்சத்து என்பதற்கேற்ப அது வேறுபடும். சிலர் சாதாரணமாக மாதங்கள் தொடக்கம் வருடங்கள் ஆகும் பழைய நிலைமைக்கு வேற.
சரி, சிறுவர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற எலும்பு முறிவுகளை தடுப்பதற்கு ஏதாவது செய்யலாமா?
நான் முதலே குறிப்பிட்டது போல பெரும்பாலானவை விபத்துகள் மூலமாக தான் ஏற்படுகின்றன. ஸோ விபத்துகளை தடுப்பது என்பது சிறிது கடினமான விஷயம்தான். அடுத்தது சிறுவர்களை விளையாட வேண்டாமோ அல்லது சிறுவர்களை அவர்களை வெளி விளையாட்டு வேலைப்பாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதோ சரியாகாது. பெரும்பாலும் இந்த முறிவுகள் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கின்றன. ஆயினும் சில விஷயங்களில் நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுப்பது நல்லதாக இருக்கும். அதாவது பிள்ளையின் உடல் அதன் வயதுக்கு ஏற்ற விளையாட்டுகளை தெரிவு செய்தல், மற்றது பெற்றோர்கள் பிள்ளைகளின் உடல் நிறையிலும் மற்றது அவர்களுடைய ஊட்டச்சத்து நிலையிலும் கவனத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல், மற்றது பாரிய விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது அதுக்குரிய போதுமான பயிற்சிகளை பெற்ற பின்னர் அவற்றில் ஈடுபடுதல். உதாரணமாக இந்த ஃபுட்பால், நாங்கள் ரக்பி என்று சொல்லக்கூடிய கண்டாக்ட் ஸ்போர்ட்ஸ், அவற்றில் ஈடுபடும் சிறார்கள் சிறந்த பயிற்சியின் பின்னராகவோ அல்லது ஒரு சிறந்த கண்காணிப்பின் பின்னர் ஈடுபடுதல் முக்கியமான விஷயமாக இருக்கும்.
நிறைவாக ஒரு கேள்வி டாக்டர், அப்படி என்றால் குழந்தைகள் மேலிருந்து விழுகின்ற போது, உதாரணமாக மேசை, கதிரை, கட்டில் போன்ற உயரமான இடங்களில் இருந்து விழுகின்ற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். பெரிய பாதிப்புகள் அல்லது முறிவுகள், உடைவுகள் ஏற்படுவதில்லை தானே? இதனால் தான் குழந்தைகள் கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாது என்றெல்லாம் சொல்வார்கள். இது ஒரு மித்தா அல்லது உண்மையாகவே அப்படியா?
சிறுவர்களின் எலும்புகள் நெகிழும் தன்மை வாய்ந்தவையாக இருக்கின்றன. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எலாஸ்டிக் அல்லது பிளாஸ்டிக்கை மனதில் கொள்ளலாம். ஸோ அவை விழும் பொழுது வளைவதன் மூலமாக அந்த விசையினை தாங்கிக் கொள்கின்றன. வளைந்து பழையபடி அது மீண்டும் தங்கள் ஆரம்ப நிலைக்கே மீளக்கூடியதாக இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் சிறுவர்களிலே விழும் பொழுது ஏற்படுகின்ற எலும்பு முறிவுகள் அவ்வளவு பெரிய பாதிப்பினை ஏற்படுத்துவதில்லை. அதை விட எலும்பு முறிவுகள் ஏற்படுவதற்கான வீதமும் சிறிது குறைவாகவே காணப்படுகின்றது.
மிக நன்றி டாக்டர் காண்டீபன். சிறுவர்களில் ஏற்படுகின்ற எலும்பு முறிவு பற்றி தெளிவாக விளக்கியிருந்தீர்கள். நமது அடுத்த நிகழ்ச்சியில் பலரையும் பாதிக்கின்ற கார்பல் டனல் சின்ட்ரோம், இதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி வேணுகா, தேங்க்யூ.
SBS தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.